நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சத்குரு என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று 3-4 கேள்விகள் வந்திருக்கின்றது. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வளமை போல் வந்த கேள்விகளுக்கு பதில் காண்பதற்கு பாபாஜியின் அருளினால் பதில் காண்பதற்கு முனைவோம். இன்று முதலாவது கேள்வியாக வந்திருப்பது குரு அருளை பற்றியும் திருவருளை பற்றியும் சிறிய விளக்கம் கேட்கின்றார் அந்த அன்பர். அதாவது அவர் கேட்ட விதம் என்னவென்றால், இந்த கேள்வியில் குரு அருள் எனக்கு கிடைப்பதாக தெரிகின்றது, என்னுடைய கிரியா யோகா பயிற்சியில் பாபாஜியின் பயணிப்பு தெரிகின்றது, உணர்வு நிலையில் சேர்ந்து பயணிப்பது, இதில் நான் மேலே செல்ல செல்ல இந்த பயணிப்பில் அவருடைய அருள் முழுமையாக கிடைக்கும் போது அதுதான் தன்னுடைய இறுதி நிலையா, அல்லது அதற்கு மேலும் ஆன்மீக பயணம் உண்டா என்பது அவருடைய கேள்வி. நல்லொரு கேள்வி. நாங்கள் இதை அடிப்படையாகவே பார்த்திருக்கின்றோம். குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்பது சான்று, அருளாளர்கள் சொல்லியது, எங்களுடைய குருமார்கள் சொல்லியது. ஆகவே அந்த குரு அருள் எங்களுக்கு தேவை நிச்சயமாக. குரு அருள் தான் எங்களை திருவருளுக்கு கொண்டு செல்கின்றது என்பதில் எவ்விதமான வித்தியாசமும் இல்லை, அதன்படிதான் அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த குரு அருள் எங்களுக்கு கிடைக்கும் போது அதன் உயர்ந்த நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம், பாபாஜியின் அருளில் இருக்கின்றோம் என்று தெரிந்துவிட்டால் உணர்ந்து விட்டால் அதுதான் இறுதி நிலையா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இல்லை, அந்த குரு அருள் திருவருளுக்கு கொண்டு செல்கின்றது. திருவருளும் குருவருளும் சைவ சித்தாந்தத்தில் ரெண்டையும் ஒரே மாதிரியாக சில இடங்களில் கூட சொல்கின்றார்கள். ஏனென்றால் இந்த குருவாக வருபவரே இறைவன்தான் எல்லோருக்கும். அந்தந்த நிலைக்கேற்ற ஆன்மாக்களுக்கு அந்தந்த விதத்தில் அந்த குரு வந்து அமைகின்றார். அந்த குருவாக வருபவர் திருவே. ஆகவே அந்த குருவருள் கிடைத்தால் திருவருள் கிடைத்தது என்பதற்கு சமனாக பார்க்கலாம், இல்லை என்பது அல்ல, அதுதான் உண்மையும். இருப்பினும் திருவருள்தான் இறுதி நிலை என்பது அல்ல. திருவருளை விட திருவருள் எங்கே கொண்டு போய் எங்களை நிறுத்துகின்றதென்றால், பதி ஞானத்தை இறைவன் தருவதற்கு உரிய வரிசையில் கொண்டே நிறுத்துகின்றது என்று சைவ சித்தாந்தம் திடமாக சொல்கின்றது. ஆகவே இந்த திருவருள் குருவருளாக இருந்தாலும் சரி, திருவருளாக இருந்தாலும் சரி, அது இறுதி நிலை அல்ல. அது அதன் அடுத்த இறுதி நிலையான பதி ஞானத்தை அடைவதற்கு இறைவனின் முன் வரிசையில் எங்களை நிறுத்துகின்றது. ஆனால் அந்த பதிஞானம் நாங்கள் கேட்டு பெறுவதல்ல என்பதும் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அது இறைவனாகவே தருவது. எங்களுடைய பக்குவ நிலையை நாங்கள் அடையும் போது அந்த பதிஞானம் எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படும். இதை சைவ சித்தாந்தத்தில் அருமையாக பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். இந்த திருவருளையும் பதிஞானத்தையும், இந்த பதிஞானத்தை அவர் என்ன சொல்கின்றார் என்றால் சிவம் என்று சொல்லுகின்றார், அதை அருள் என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த திரு அருள் அருள் ஞானம், அதாவது திருவருள் கிடைத்தது என்பதன் கருத்து என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தில் அதை சிவ யோகம் என்று சொல்கின்றார். அந்த திருவருள் கிடைத்தவுடன் எங்களுக்கு சிவ யோகம் கிடைத்து விட்டதாக பேராசிரியர் சொல்கின்றார். ஆனால் அது இறுதி நிலை இல்லை, திருவருள் என்பது இறுதி நிலை இல்லை என்று சொல்லி அதற்கு மேலாக ஒரு விளக்கத்தை தருகின்றார். இந்த பதிஞானம் என்பது சிவன் அருள் கிடைக்க வேண்டும். அந்த சிவன் அருள் கிடைத்தால் அது சிவ போகம் என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். சிவ யோகம், சிவ போகம், அந்த சிவபோக நிலைதான் பதிஞானத்தை அடைவது என்று அழகாக சொல்கின்றார். இதற்கு அவர் அந்த கிடைக்கும் முதல் திருவருளுக்கு அருள் விளக்கம் என்றும் பதிஞானத்திற்கு ஆனந்த விளக்கம் என்றும் சொல்லுகின்றார். அருள் விளக்கம் கிடைக்கும் போது திருவருள் முற்றுப்பெறுகின்றது. ஆனால் பதிஞானம் கிடைத்தால்தான் ஆனந்த விளக்கம் கிடைக்கின்றது. அதாவது பேரானந்தம், சச்சிதானந்தம், ஞானம் கிடைக்கின்றது பதிஞானம் என்பது அதனுடைய கருத்து. அதற்கு ஒரு உலகியல் உபமானத்தையும் அவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார். அதாவது இந்த உலகியல் வாழ்க்கையில் ஆண் பெண் ஆக நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். ஆண்கள் பெண்களாக இரண்டு பால பிரிவினராக அமைந்திருக்கின்றோம். இதில் நாங்கள் இந்த சிற்றின்பத்தை முழுமையாக பெற வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணும் கூடினால் சிற்றின்பம் என்று உலகியலில் உண்டு. ஆனால் அதற்கு மேலான பேரின்பத்தை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் இறைவனுடன், இறைவனை நோக்கி, இறைவனிடம் பதிஞானம் பெறும்போதுதான் அந்த பேரின்பம் வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்த உதாரணங்களில் கூட. ஆகவே இந்த சிவ இன்பம் அல்லது சிவ போகம் என்று சொல்லப்படும் இறுதி நிலை எப்படியானதென்றால், சிவசக்தியின் கூட்டு போல், ஆணும் பெண்ணும் இணைவது போல் இந்த சிவபோகம் என்பது கிடைக்க வேண்டும். இதில் பெண்ணாக ஆன்மா இருக்கின்றதென்றும் ஆணாக சிவம் இருக்கின்றதென்றும் அவர் அந்த உதாரணத்தில் அழகாக கூறுகின்றார். உலகியலில் ஆணும் பெண்ணும் சேரும் போது எப்படி சிற்றின்பம் கிடைக்கின்றதோ அதேபோல் ஆன்மாவாகிய பெண்ணும் சிவமாகிய ஆணும் சேரும் போது ஆன்மீகத்தில் அதுதான் உங்களுடைய சிவானந்தம் என்று சொல்லப்படுகின்றது, சிவ போகம் என்று சொல்லப்படுகின்றது, பதிஞானம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கின்ற விளக்கத்தை பேராசிரியர் சொன்னதை இந்த அன்பருடைய கேள்விக்கு கொண்டு இறுதியாக இணைக்கின்றேன். அதாவது திருவருளும், திருவருள் என்பதும், மற்றதாக சொல்லப்படும் பதிஞானம் என்பதும் ரெண்டும் வித்தியாசமானது. திருவருள் கிடைத்துவிட்டால் முழுமையாக பதிஞானம் கிடைத்து விட்டதோ அல்லது உங்களுடைய ஆன்மீக ஈடேற்றம் கிடைத்து விட்டதோ என்பதல்ல, அது அதற்கு செல்லும் வழியில் எங்களை கொண்டே விடுகின்றது. இறுதி நிலையில் வரிசையில் இறை முன் கொண்டே விடுகின்றது. அந்த பதிஞானமாகிய அருளை பெறுவதற்கு பெற்று சிவபோகம் அடைவதற்கு. ஆகவே இந்த அருள் விளக்கம் என்றதும் ஆனந்த விளக்கம் என்றதும் சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்லப்படுகின்றது. இதற்கு இன்னொரு உதாரணமும் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் கொடுக்கின்றார். அருணோதயமும் சூரிய உதயமும் என்று. இந்த பெயரை நீங்கள் உலகியலில் கேள்விப்பட்டிருக்கலாம், அருணோதயம் என்று. அது ஒரு அற்புதமான சொல்லு, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இந்த அருணோதயம் என்று சொல்வது காலையில் சூரியன் உதிக்கும் முன் ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் வரும் ஒரு நிகழ்வு. அதாவது அந்த அருணோதய நேரத்தில் சூரிய உதயமாவதற்கு சிறிது நேரத்துக்கு முன் வரும் நிலையில் நீங்கள் மேகக்கூட்டங்களை பார்த்தால் சூரியன் உதித்தது போல் இருக்கும். ஆனால் உண்மையாக சூரியன் அங்கு இல்லை. அந்த நிலையை அருணோதயம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சிறிய நேரத்தில் அந்த சூரிய உதயம் தெரிய வருகின்றது. சூரிய உதயம் தெரிய வருகின்றது. வெளியால் வரும்போது சூரியன் அந்த அருணோதயம் மறைந்து சூரியன் தெரிகின்றது. அதே போல்தான் இந்த அருள் விளக்கமும் ஆனந்த விளக்கமும் திருவருள் என்பது பதிஞானத்தின் சிறிது முன்னால் வரும் ஒரு நிலை, முடியும் ஒரு நிலை. ஆகவே திருவருள் இங்கு அருணோதயமாகவும் பதி அருள் அதாவது இறுதி பதிஞானம் சூரிய ஒளிக்கு சமனாகவும் இருக்கின்றது, சூரிய உதயத்துக்கு சமனாகவும் இருக்கின்றது என்று பேராசிரியர் அழகாக அதை விளங்கப்படுத்துவதை இந்த அன்பருடைய கேள்விக்கு, பாபாஜியை முன்வைத்து வைத்த கேள்விக்கு பதிலாக கொடுக்கின்றேன். ஆகவே மீண்டும் குருவருளும் திருவருளும், குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. இந்த குருவருள் எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் திருவருளினால் தான். ஆகவே குருவருள் கிடைத்தால் உங்களுக்கு திருவருள் கிடைத்த மாதிரி அந்த நிலையை நீங்கள் பிடித்து விட்டீர்கள் குருவருளின் உதவியுடன். அந்த அருளில் கிடைப்பது எங்களுக்கு அருள் விளக்கம் மாத்திரம்தான். அந்த அருள் விளக்கத்துடன் நாங்கள் ஞானத்தை எட்டி பிடித்து விட்டோம் என்று நினைக்கக்கூடாது. அந்த இடத்தில்தான் நாங்கள் பலரும் அந்த நிலைக்கு வரும்போது தடம் புரளுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. திருவருள் கிடைத்து விட்டவுடன் அல்லது பாபாஜியின் அணைப்பு கிடைத்து விட்டவுடன், அதை உணர்வு நிலையிலோ மன நிலையிலோ கிடைத்தவுடன், எங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று அத்துடன் நாங்கள் சில நேரம் மாயையில் சிக்கிக் கொள்கின்றோம். ஆகவே பதிஞானத்தை எடுக்கும் வரை, வீடு பெயற்றை எடுக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்று இந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி இன்னொரு அன்பரிடம் இருந்து வந்தது. அது முதல் வந்த கேள்வி தான், அதை கொஞ்சம் விளக்கமாக பார்த்து விடுவோம். திருவடியில் நாங்கள் தொட்டு வணங்குகின்றோம், திருவடியைத்தான் பற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அதற்கு நீங்கள் விளக்கம் தந்தீர்கள். ஒன்று திருவடிகளில் ஒன்று ஞானாசக்தியாகவும் மற்றது கிரியா சக்தியாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் சிவம் சக்தியின் இணைப்பால். ஆகவே அந்த திருவடியை நாங்கள் பெற்ற வேண்டும், அந்த ஞானாசக்தியையும் கிரியா சக்தியையும் பெற்ற வேண்டும் என்று விளக்கம் தந்திருக்கின்றீர்கள். அது விளங்கிவிட்டது. ஆனால் சில அருளாளர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த திருவடியை நாங்கள் தலைமேல் சிரம்மேல் கொள்ளுதல் வேண்டும் என்று நாயன்மார்கள் சில பாடல்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதை நான் சிறிய காலத்திற்கு முதல் ஏதோ ஒரு இடத்தில் கண்டேன். அதை முந்தியும் அந்த வேடை கேள்விப்பட்டிருக்கின்றேன். சொல்லை சிரம்மேல், திருவடியை சிரம்மேல் வைத்து தொழ வேண்டும் என்று. அந்த சிரம்மேல் வைத்து தொழுவதென்றால் என்னென்று கேட்கின்றார் வேதாந்த கேள்வியொன்று. அதற்கு நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்ததை வைத்து என்ன மாதிரி விளக்கம் கொடுக்கலாம் என்றால், மீண்டும் இந்த திருவடி கேள்வி முதல் வந்தது, அதற்கு சரியான விளக்கம் கொடுத்தோம். இருப்பினும் இந்த கேள்வி வந்திருக்கின்றது கோயில் வழிபாட்டு முறைகளில் என்று நினைக்கின்றேன். சிரம்மேல் திருவடியை, திருவடியில் சிரத்தை வைத்து வணங்க வேண்டும் என்று. இதற்குரிய காரணத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால், சித்தாந்த அடிப்படையில் எல்லா விளக்கமும் சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றது, அடிப்படை கருத்தில் இருக்கின்றது. அந்த சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்துதான் கிரியா யோகம் வந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆகவே அந்த இடத்தில் வைத்து இந்த விளக்கத்தை பார்ப்போமாக இருந்தால், மீண்டும் இறைவனும், இறைவன் என்றது யார்? பேருயிர். ஆன்மா என்றது என்ன? சிற்றுயிர். இறைவனுக்கும் மூன்று நிலைகள் உண்டு. இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி உண்டு. ஆனால் இறைவனின் இச்சாசக்தி, இப்போது சைவ சித்தாந்த 36 தத்துவங்களில் படித்து கொண்டிருக்கின்றோம், அவருடைய இச்சாசக்தி வேறு ஒன்றுமல்ல, இந்த ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும் என்பதுதான். அதான் அந்த 36 தத்துவங்களின் விளக்கம். ஆகவே அவருடைய இச்சாசக்தி அதுவாக இருக்கின்றது. ஆன்மாவுடைய இச்சாசக்தி பொருள்களை நாடி இருக்கின்றது, இந்த உலகத்தில் இருக்கின்றது. அதுதான் வித்தியாசம். ஆனால் கிரியாசக்தியும் ஞானாசக்தியும் இறைவன் என்ற பேருயிருக்கும் உண்டு, ஆன்மா என்ற சிற்றுயிருக்கும் உண்டு என்பதுதான் எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களின் விளக்கம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, அதேன் சிரத்தை பாத திருவடியில் வைத்து வணங்க வேண்டும் என்று சொல்வது என்னவென்றால், எங்களுக்கு அந்த உணர்வு நிலையை நாங்களே புகுத்துவதற்காக. நாங்களும் இறைவனும் ஒன்று என்று சொல்லுகின்றோம், அது அத்துவிதத்திலும் உண்டு. ஆனால் இதில் முக்கியமானது என்னவென்றால், எங்களுக்கும் அந்த மூன்று சக்திகளும் ஒன்று, இச்சா சக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்ற மூன்று நிலைகளும் ஒன்று. இறைவனுக்கும் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்ற விடயங்கள் உண்டு. ஆனால் எங்களுடைய உயிர் சிற்றுயிரானது, அவருடைய உயிர் பேருயிரானது. அவருடைய ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் அளப்பரியது, எல்லை கடந்தது. எங்களுடைய ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் எல்லைக்கு உட்பட்டது. அதைத்தான் நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதுதான் பேருயிருக்கும் சிற்றுயிருக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம். அதை நாங்கள் தெளிவாக சைவ சித்தாந்தத்தில் படித்து வருகின்றோம் என்பர்களே, உங்களுக்கு அது தெரிந்தது. ஆகவேதான் இறைவனுக்கென்றும் பல விடயங்கள் உண்டு, அவருடைய சக்தி. ஆன்மாக்கென்றும் பல விடயங்கள் உண்டு, ஆன்மாவின் சக்தியும் செயல்பாடு. அதாவது இறைவன் என்றால் அனைத்தும் அறிந்தவர் என்று தெரிந்தது எங்களுக்கு. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியவர், அறிவு விளக்கம் அறிந்தவர். அதாவது அவரை விட பேரறிவு ஒன்றும் இருக்க முடியாது. ஆனால் ஆன்மாவாகிய நாங்கள் அறிவித்தால்தான் அறிவோம், படிப்படியாகத்தான் அறிவோம். இறைவன் சொன்னதை கேட்டு அழுந்தி அழுந்துதான் அழுந்தி அழுந்தி தான் அறிவோம் என்று ஆன்மாக்களுடைய குணங்கள் உண்டு. ஆகவே இந்த நிலைகளால் தான் அவருடைய பேராற்றலும் எங்களுடைய சிற்றாற்றல் என்றும் சொல்லுகின்றோம். அவர் பேரறிவானவர் என்றால் நாங்கள் சிற்றறிவானவர் என்றும் சொல்லுகின்றோம். ஆகவே இறைவனுடைய குணங்கள் எல்லாம் ஆன்மாக்களில் உண்டு. ஆனால் அவர் எல்லை கடந்தவர், நாங்கள் எல்லைக்கு உட்பட்டவர் என்றும் பார்த்திருக்கின்றோம். அதை சைவ சித்தாந்தத்தில் வியாபகம் என்றும் வியாபியம் என்றும் அந்த சொல் மூலமாவது பார்த்திருக்கின்றோம். ஆகவே இதுதான் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பதில். நாங்கள் எங்களுடைய சிரசை, அதாவது தலையை இறைவன் திருவடியில் வைத்து தொழ வேண்டும், வணங்க வேண்டும் என்று நாயன்மார்கள் கூறிய பாடல்களில் வரும் கருத்து, எங்களுடைய இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி இறைவனுக்குள் அடக்கம் என்றதை நாங்கள் உணர வேண்டும். ஆணவ மலத்தை மேலோங்க விடக்கூடாது என்பதை குறிக்கும் வழிபாடாக சைவ சித்தாந்தத்தை வைத்து அந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி வந்தது, அது வாழ்க்கையிலிருந்து வரும் ஒரு கேள்வி. அதாவது அந்த கேள்வி என்னவென்றால், கோபத்தை பற்றி ஒரு அன்பர், ஒரு குடும்ப அன்பர் தன்னுடைய நிலையிலிருந்து கேட்கின்றார். தகப்பன் ஸ்தானத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள், மூன்று பிள்ளைகளுடன் கிரியா யோகம் செய்யும் ஒரு குடும்பம். அவர் சொல்கின்றார், அவருடைய கேள்வி விளங்கிய கேள்விதான், ஆனால் அந்த விளக்கம் தவறுகின்றது. நேரத்திற்கு நேரம் என்றுதான் அவருடைய கேள்வி வருகின்றது. என்னவென்றால், தனக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது கோபம் அதிகமாக வரும் துவக்க காலத்தில், ஆனால் அந்த கிரியா யோகத்தில் பயணித்து கொண்டிருக்கும் போது பல வருடங்களாக அதை நான் குறைத்து 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 கொண்டு வந்து சிறிய காலத்தின் முன்னாக எல்லாமே குறைத்து விட்டேன் என்ற ஒரு சந்தோஷத்தில் திளைத்திருந்தேன் பல மாதங்களின் முன்னால். ஆனால் இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் எல்லாம் குறைந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த போது வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தால் நான் கோவப்பட்டு என்னுடைய மிருகத்தனத்தை வெளியால் காட்டிவிட்டேன். தனக்குரிய கேள்வி இங்கு என்னவென்றால், இதை தான் குறைத்து கொண்டு வருவதற்கு எடுத்த காலம் பல வருடங்கள், ஆனால் அது சீறி பாய்ந்தது சில மாதங்களின் முன்னால். எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக எனக்கு தெரிகின்றது. நான் நினைக்கின்றேன், நான் அதை குறைத்து விட்டேன் குறைத்து விட்டேன், இல்லாமல் போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருந்து கூட அது ஏன் திரும்பி வந்தது ஐயா? அந்த மூர்க்கத்தனம் ஏன் என்னிடம் வந்தது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அருமையான கேள்வி. இது அவருக்கு மாத்திரமல்ல, மற்றவர்கள் இதை பேசாது விட்டாலும் எல்லோருக்கும் இது வரக்கூடியது ஒன்று. என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். இதற்குரிய காரணம் சைவ சித்தாந்த அடிப்படையில் வைத்து பார்ப்போம். அதுக்குரிய காரணம் என்னவென்றால், இந்த பெரிய ஆணவ மலத்திலிருந்து நாங்கள் வெளியால் வந்து பதி இன்பத்திற்காக, பதி ஞானத்திற்காக இறைவன் முன் நாங்கள் வரிசையில் நிற்கும் போது கூட எங்களுடைய சத்குருவின் உதவியினால், பயிற்சியின் உதவியினால் அங்கும் ஒரு சொல்லி சொல்லப்படுகின்றது. உன்னுடைய ஆணவ மலம் முற்றாக முடிந்து விடாது. நீ பதி இன்பத்திற்கு நின்றால் கூட, அந்த நிலையில் கூட உனக்கு ஆணவ வாசனை, மல வாசனை இருக்கும். அதற்கு பெருங்காய டப்பாவை உதாரணம் சொல்லுகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே அந்த ஆணவ மலத்திலேயே அவ்வாறு அந்த வாசனை இருக்கும். இறைநிலைக்கு தயாராக இருக்கும் போது கூட நாங்கள் தவறுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு என்று சொல்லும் போது எங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் இந்த கோபம் மீண்டு வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதே. ஆகவே அது மீண்டு வருவதால் நீங்கள் உழவினாலும் பல வருடங்களாக அதை குறைத்து 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 அது இல்லாமலே போய்விட்டது என்ற ஒரு நிலையில் இருக்கும் போது அது சீறிக்கொண்டு வந்ததை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு திகைப்பாகவும், என்ன இவ்வளவு காலம் நான் அதை தொடர்ந்து பயிற்சியாகவோ நடைமுறையாகவோ செய்திருந்தாலும் அது ஏன் வந்ததென்ற கேள்வி, அருமையான கேள்வி. இது எல்லோருக்கும் நடக்கும் கேள்வி. இதற்குரிய காரணம் என்னவென்றால், முதலாவது நாங்கள் எதை எப்படி எங்களுடைய செயலில் செய்தாலும் முக்கரணங்களால் செய்ய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அது மனதால், வாக்கால், உடலால். இந்த மூன்றாலையும் செய்து முடித்தால்தான் அது ஓரளவு அடங்கி ஆணவத்துக்கு சொல்வது போல் வாசனையாவது நிற்கும். ஆனால் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய உலகியல் விடயங்களை மனதினால் மாத்திரம்தான் அடக்க பார்க்கின்றோம். முக்கரணங்களாலும் முழுமையாக அடக்குவதில்லை. அடக்குவதென்றால் இல்லாமல் செய்கின்றோம். ஆகவே அது வாசனையை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. அதையும் வெல்ல வேண்டும். அதை வெல்லுவதற்குத்தான் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது? நாங்கள் மூலத்தை நாடி போக வேண்டும். என்ன விடயங்கள் வந்தாலும், அந்த அன்பருக்கு அந்த இடத்தில் கோபம் சீறிக்கொண்டு வந்தாலும், ஒரு கணம் அந்த கோபம் வர முதல் இது கோபப்படப் போகின்றேன் என்ற நிலை அவருக்கு உணர்வில் வந்திருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் அவர் அந்த நிலையில் பல காலங்களாக இருந்தபடியார். அந்த நிலையில் இது எங்கிருந்து வருகின்றது? ரெண்டு கேள்விதான் விரைவாக கேட்க வேண்டும். இது என்ன நடக்கப் போகின்றது, எங்கிருந்து வருகின்றது என்று கேட்டால், அதற்குரிய பதில், ஆழமான பதில், நான் எனது என்பது இருக்கக்கூடாது. அது ரெண்டுமே உடனடியாக வருமாக இருந்தால் நீங்கள் அதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். ஏனென்றால் நான் எனது என்று அங்கு ஏதோ ஒரு விடயம் இருக்கும் போதுதான் அந்த கோபம் இன்னும் கூடுதலாக வரும். ஏனென்றால் உங்களை வைத்துத்தான் நீங்கள் அந்த முடிவை உங்களுடைய மனம் எடுக்கின்றது விரைவாக. ஆனால் இவற்றுக்கெல்லாம் பரம்பொருள்தான் காரணம், இதற்கு நான் காரணம் அல்ல. இது நடந்தால் கூட என்னுடைய வினைப்படிதான் நடக்கப் போகின்றது இந்த முழக்கம் என்று ஒரு கணம் சிந்தித்து விட்டீர்கள் என்றால் அதிலிருந்து தப்பித்து விடலாம். இருப்பினும் தப்பித்து விட முடியாவிட்டாலும் அது உங்களுடைய வினைக்கணக்கில் ஒரு கணக்கு. அதையும் இருவினை ஒப்பென்று சொல்லும் நாங்கள் படிக்கின்றோம். அதையும் உங்களுடைய அறிவு விளக்கத்திற்காக அது நடைபெறுகின்றது, உங்களை பக்குவப்படுத்துவதற்கு நடைபெறுகின்றது என்றால் அதனால் கூட நீங்கள் இப்போது பாதிப்பது போல் பாதிப்பித்திருக்க மாட்டீர்கள். ஆகவே என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் இறையால் தான் நடக்கின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து மேற்கழுத்து வரையும் பேராசிரியர்கள் கூறுகின்றார்கள். அதுதான் அடிப்படை தத்துவமும். ஆனால் நாங்கள் அதுகளை வாயளவில் அல்லது செயலளவுக்கு கொண்டு போக மாட்டோம். அதை நினைத்து பார்த்தால் கூட அதை செயல்முறைக்கு முக்கரணங்களிலும் கொண்டு வருவது குறைவு. அதனால் தான் இந்த பிரச்சனை. ஆனால் அதை கொண்டு வருவது என்பதும் இலகுவான விடயம் அல்ல. நாளா அந்த விடயங்களில் தான் அதை கொண்டு வரலாம். இதற்கு இந்த அன்பருக்கு சொல்லும் கடைசி ஆறுதல் வார்த்தை என்னவென்றால், பல முனிவர்கள், பல ரிஷிகள், பல மகான்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அந்த இறைநிலையில் இருந்து கூட கோபப்பட்டு தங்களுடைய வினையை அந்த நேரம் செய்திருக்கின்றார்கள். அது சிலர் செய்த வினைகள் தங்களுடைய சீஷியர்களை திருத்துவதற்காக என்று அருள் நூல்கள் சொல்லியிருந்தாலும், சில அருளாளர்கள் அதற்கு மேலாக தங்கள் நிலைகளிலிருந்து தவறுகின்றார்கள். ஏனென்றால் அந்த வினை கணக்கையும் அவர்கள் முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பதால். ஆகவே அவர்களுடைய நிலையை பொறுத்ததுதான் அவர்களுடைய கோபம். முனிவர்கள் கோபப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு கீழ்நிலை, அவர்களுடைய நிலையை விட்டு இறங்கும் நிலை வந்திருக்கின்றது. மீண்டும் மேல்நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த கோபம் என்று சொல்வது நாங்கள் விட வேண்டிய ஆறு வகை குணத்தில் இரண்டாவது நிலையில் இருப்பது. முதலாவது நிலையில் இருப்பது காமம், காமத்துக்கு அடுத்தது கோபம், அதற்கு அடுத்தது இன்னும் நான்கு நிலைகள், அதெல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அந்த நிலைகளிலிருந்து உங்களை விலத்தி சிறிது சிறிதாக பக்குவப்படுகின்றீர்கள், பக்குவப்படுவீர்கள். ஆனால் அது 100% முழுமையாக மறைந்து விடாது. மத வாசனையானவோ மத வாசனை இருப்பது போல அங்கள் அது உங்களுடைய உயிரில் இறுதி நிலையை நீங்கள் பதிஞானத்தை எட்டும் வரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கப் போகின்றது. ஆகவே அவற்றில் நீங்கள் தடம் புரண்டு விடக்கூடாதென்றால் எல்லாவற்றையும் இறைவனை முன்வைத்து செய்ய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் அருமையாக பதிலளிக்கின்றது. எது நடந்தாலும் அது இறை செயல் என்பதை சிறிது சிறிது சிறிதாக எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒவ்வொரு விடயத்திலும் புகுத்த வேண்டும், புகுத்துவோம். அதுதான் பாபாஜியின் சொல்வது. பரம்பொருளின் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் அதுதான் என்று சொல்லி அந்த அருமையான சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்து கிடைத்து நாங்கள் சாதகர்களாக வளர்கின்றோம். அத்துடன் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும் கிடைத்து கொண்டு வருகின்றன. இவற்றை பாவித்து எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி எங்களுடைய ஆன்மீக பயிற்சி சாதனையை ஒழுங்குபடுத்துவோம். அதற்கு குருவருளும் திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது நான் இறைவன் ஐயா கார்த்திகேயன் ஐயா அவர்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்கின்றேன். இறைவன் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓகே, இறைவன் ஐயாவை காணவில்லை, கண்களை திறந்தேன். இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கம். இந்த கேட்ட கேள்விக்கு பாபாஜியுடைய அருளால நல்ல பதில்கள் பாபாஜியுடைய கருணையாக வந்து கிடைச்சது. அத்தனை கருத்துக்களும் நல்ல சிறப்பாக இருந்தது. அதுல முக்கியமான கருத்து ஆன்மா பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி குரு அமைவாருன்றது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுதான் உண்மை. அதான் சைவ சித்தாந்தத்துல தெளிவா சொல்லுவாங்க. எந்தெந்த ஆன்மா ஒரே இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு தகுந்த பக்குவத்துக்கு தகுந்த ஒரே குரு போதிச்சாலும் அந்த ஆன்மா எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது விளக்கம் பெறுது. குருவுக்கும் அப்படித்தான் கிடைக்குது. எல்லாம் மொத்தத்துக்கு எல்லாம் இறைவனுடைய செயல தான் நடக்குது. தனித்தனியா ஒண்ணு ஒண்ணுக்கு அது பாடம் நடத்த அது பிரபஞ்சம் அப்படி ஒரு பெரிய செட்டாப்ல இருக்குன்னு சொல்லி அதை விளக்குறாங்க சைவ சித்தாந்தத்துல. அதை வர்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதான் உண்மை. இப்படிதான் அப்படித்தான் வர்ணிக்க முடியாது. நம்ம நம்ம மன அளவுக்கு வர்ணிக்கிறோம். அதே சமயத்துல அதுக்கு மேல மகான்மார்கள் சொல்லி இருக்கிற விஷயத்த நம்ம கூர்ந்து பார்த்து அதுல அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த வகையில அது நல்ல சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தாப்புல எல்லாம் இறைவன் தான் செய்யறாரு. அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே சமயத்துல நம்ம விழிப்புணர்வாகவும் சில செயல செய்யணும். நம்ம தவறு தவறா சில விஷயத்த செஞ்சுட்டு அதுவும் இறைவன் செஞ்சாருன்றத சைவ சித்தாந்தம் ஒத்துக்கல. நம்ம சைவ சித்தாந்த கிரியா யோகத்துக்கு வந்த பிறகு நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வா இருக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி எல்லா விஷயத்தையும் நம்ம அறிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல பிழை வரக்கூடாது. அதுல பிழை வந்து நீங்க இறைவன்ட்ட நீங்க ஒப்படைச்சா அது ஏத்துக்கப்படாத விஷயம்னு சொல்றாங்க. நம்மளுடைய செயலும் சரியா இருக்கணும். அதுக்கு இறைவன் வந்து துணையா நிற்கிறாரு. அதுல கருமாவினையே நம்ம அனுபவிச்சே ஆகணும். அது நல்லா சிறப்பாக சொன்னீங்க.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அருமையாக அதை தொகுத்து கொடுத்தீங்க கார்த்திகேயன் ஐயா, மேலதிக விளக்கங்களுடன் மிகவும் அருமை. அதில் முக்கியமாக நாங்கள் இறைவனை ஒன்றுக்கும் முன்மாதிரியாக எங்களுடைய பிழைகள் செய்வதை வைக்கக்கூடாது, அதுதான் சைவ சித்தாந்த கருத்து என்றும் சொல்லியிருந்தோம். அதற்கு மேலாக கூட இறைவன் அப்படியான செயல்களை நாங்கள் செய்யும் செயல்கள் அப்படி நடப்பெறும் போது எங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அந்த நிலைகளையும் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. அதிலிருந்து நாங்கள் அறிவித்திறனை விளக்க வேண்டும். அதை அருமையாக சொன்னீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா இணைப்புக்கு வந்திருக்கின்றீர்கள் நினைக்கின்றேன். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் தொழில்நுட்ப காரணமாக பூர்ணமாக கிடைக்க முடியவில்லை. இருந்தாலும் எனது கூறிய இன்றைய கேட்கக்கூடிய பதிலை நான்கு விடயங்களை சிறிது உள்வாங்க கூடியதா இருந்தது, அதை மாத்திரம் கூறலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக இன்றைய இதற்குரிய சிறந்த விளக்கமாக சீடர்களுக்கு குரு கிடைப்பதன் முக்கியத்துவமும் அது என்ன மாதிரி கிடைக்கின்ற என்ற கூடிய விளக்கமும், இரண்டாவது இருவினை ஒப்பின் முக்கியத்துவம், அந்த இருவினை ஒப்பை என்ன மாதிரி ஆன்மாக்கள் ஏற்க வேண்டும், அதனால் இருக்கின்ற நன்னதிமைகளை பற்றிய விளக்கமும், மூன்றாவதாக கர்ம வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற சிறந்த விளக்கமும், இறுதியாக எது நடந்தாலும் இறை அருள் என்ற நிலையில் நடக்கின்ற என்பதை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும், எந்த இது வந்தாலும் எல்லாம் இறை அருள் என்ற நிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் எங்களுடைய மனத்தை நாங்கள் கொண்டு வருவோமானால் அது அதற்குரிய சிறந்த பதிலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இரவனையா. உங்களுடைய தொழில்நுட்ப காரணமாக முழுமையாக நீங்கள் உள்வாங்காவிட்டாலும் சிறிய அளவாவது உள்வாங்கியதுக்குரிய கருத்துக்களை இன்று மக்களுக்கு கொடுத்தீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.